ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவிளையாடல் புராணம். வழங்குபவர் சிவத்திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
திருவிளையாடல் இன்று சங்கத்தார் கலகம் தீர்த்த படலம் என்று ஒரு சங்கத்தார். சங்கத்தார்னா யாரு? ஈக்குவல்டு எங்களை பத்தி குறை சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டா, ரெண்டு தமிழாசிரியர் இருந்தா நடுப்புற ஒரு போலீஸ்காரர் வேணும் அப்படின்னு. ரெண்டு தமிழாசிரியர் இருந்தா ஒரு இடையிலே ஒரு காவல்துறை வேண்டும். ஏன் அவ்வளவு கருத்து வேற்றுமை அப்படி இருக்கும் என்று இப்படிதான் சொல்ற பழக்கம் உண்டு. ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர்களும் அப்படி சொல்கிறார். ரொம்ப அருமையா ஒருத்தர் கொடுத்து தாம் கற்ற சொற்படுப்புறவை எல்லாம் மற்றவங்களுக்கு பருமாற, அவருடைய கருத்துக்களை எல்லாம் இவர் பருமாறிக்கொள்ள அப்படி மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று. எனவே இப்பொழுது எதுக்கு வர்றோம்? சங்கத்தார் கலகம் தீர்த்த படலம். என்ன பாட்டு ரொம்ப கம்மி தான், ஆனாலும் பல செய்திகள் அருமையான குறிப்புகள் நமக்கு இருக்கின்றன. என்ன இந்த புலவர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, 48 புலவர்கள் சங்க காலத்தில் இருந்தாங்க, அதிகமா 48 வச்சாங்க. அதுதான் நம்ம கி.ஆர். விஸ்வநாதம் அவர்கள் தமிழகத்துல நம்ம மூவா டிபிஎம் இவங்கெல்லாம் சேர்ந்திருந்த போது 48 புலவர்களை கூட்டி புலவர் குழுன்னு வச்சிருக்கார். தமிழக புலவர் குழு, அதனுடைய எண்ணிக்கை எத்தனை? 48. இன்னைக்கு 48 தான் இப்படி ஒரு புலவர் குழு. எனவே 48 பேரா. அந்தமில் கேள்வி ஓர் எண்ணறுவரும். எண்ணறுவர் என்ன? 8-6 பேருக்குன்னா என்னாரு? 48. 48 புலவர். அது என்னமோ தெரியல, அந்த 48 எண்ணிக்கை எதனாலும் தெரியல. எதனாலும் தெரியல, ஒன்னு 50 இருக்கலாம், ஒன்னு என்னமோ தெரியல 48. அது இவங்க மாறாம அந்த சங்க காலத்திலேயே இருந்த அந்த சங்க புலவர்கள் நினைவுபடுத்தி இப்ப 48 பேர் இவங்க வைத்துக் கொண்டு, பெரிய 48 பேர் தான், 49 இருக்காது, 47 இருக்காது. யாராவது ஒருத்தர் இறந்து விட்டால் அல்லது எனக்கு வர முடியல என தொடர்ந்து விட்டால் இன்னொருத்தர் தேர்ந்தெடுத்துருவாங்க. கொஞ்சம் தகுதியா, ஒரு 70 தாண்டினதா, நல்ல புலவரா அப்படி இருக்கும். ஆக எண்ணிக்கை 48 தான், அதுக்கு மேல போகும். இப்படிப்பட்ட 48 புலவர்களும் என்ன செய்தாரலாம்? செந்தமிழ் செய்து தமிழ் தெருக்குறு பெருமை கூறி தந்தமிழ் மாறாய் தத்தம் தர ஆதாரம் அளக்க வல்ல முந்தை நூல் முடிந்த ஆசான் முன்னர் வந்தை வீணாடிவேன். எல்லாம் கவிஞர்கள் நல்லா பாடுவாங்க. அப்படி பாடின உடனே அவரவர்களும் தான் தான் கவி எழுதி கொண்டு வந்து தன்னுடையதான் சிறந்து தன்னுடையதான் சிறந்துன்னு எல்லாம் போட்டி போட்டாங்களாம். போட்டி போட்டு எல்லாரும் சேர்ந்து எங்க வர்றதுனாரு, அந்த சங்க தமிழ்ப்புலவருடைய தலைவர் யார்? சோமசுந்தர கடவுள். பெருமானே அதற்கு தலைவர், பெருமானே தலைவர். இது எங்க பாடினார் கேட்டா, அப்பர் சுவாமி பாடினார். நண்பாட்டு புலவனாய் தங்கம் ஏறி நற்கனக கிழிதருமிக்கு அருளினோன்கான். பெருமானே அந்த 48 புலவர்களுக்கும் தலைமையாக இருந்து தருமிக்கு பொற்கடி கொடுத்தார் என்று வரலாற்றை நம்முடைய திருநாவுக்கரசர் பண்ணார். இந்த புலவர்கள் ஒருவருக்கொருவர் எல்லாம் பாடும் போது எல்லாம் தான் 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 சொல்லி இப்படி எல்லாம் செய்தாங்களாம். உடனே இது ஆற்ற போச்சு. சங்க புலவனாக இருக்க தமிழ் புலவர் தலைமை புலவராக இருக்கிற பெருமானத்துல போச்சு. அவர் பார்த்தாராம், இருவருந்து இருவரும் துருவ நீண்ட எரியடல் தூணில் தோன்றும் உருவென அறிவானந்த உண்மையாய் உலகுக்கெல்லாம் கருவென முளைத்த மூல இலிங்கத்தினுன்றும் காண்டற்கு அரியதோர் புலவனாகி தோன்றி உண்டருளி செய்வான். பெருமான் பார்த்தாராம், இப்படி எல்லாம் ஒருத்த ஒருத்த தகராறா ஒண்ணு கொண்டு இப்படி பேசிக்கிட்டு போது அந்த சிவலிங்க திருமையிலிருந்து இப்படி தோன்றினாராம். எப்படி? சோமந்தர பெருமானாக தோன்றினான். தோன்ற உடனே, ஆஹா, நம்முடைய சங்கத்தமிழனுடைய தலைமை புலவரே இப்பொழுது தோன்றி இருக்கிறார் என்று சொன்னவன். என்ன இங்க பெரிய சச்சரவு அப்படின்னு கேட்டார். இல்ல, அரியன் ஒரு பாட்டு எழுதினேன் அதுல இவர் கூட சொல்றார். இல்ல, அரியன் ஒரு பாட்டு எழுதினேன் இவர் கூட சொல்றார், அருமையான பாட்டு என்று சொன்னார். அப்படியா? கேட்டுக்கிட்டு இதெல்லாம் இந்த உங்களுடைய கழகம் எல்லாம் நீங்கணும்னா இங்க ஒரே ஒரு இந்த ஊர்ல ஒரு வாணிக தெருவில் ஒரு ஊமை குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய வச்சு உங்க செய்யல சொன்னீங்கன்னா யார் பாடினது நல்லது யார் பாடினது கெடுதல்னு சொல்லிடுங்க. இந்த குழந்தை ஊமை குழந்தை, அதுவும் சின்ன குழந்தை. இவங்க எல்லாம் பெரிய பெரிய புலவர்கள், அப்படி எழுத்துல சொல்லு ஆப்பியம் என்ன அது என்ன இதெல்லாம் படித்த புலவர்கள். ஆனா அவங்க இவங்க தகராறை யாரு தீர்த்து வைக்கும்னாரு, அந்த ஊர்ல இருக்கிற வணிக குளத்துல பிறந்த ஒரு ஊமை குழந்தை இதை தீர்த்து வைக்கும் அப்படின்னு. புலவர்கள் எல்லாம் எப்படி இருக்கும், என்னையா நாங்க பாடுற பாட்டை நீங்க என்னமோ வந்து, அதுவும் ஒரு சின்ன குழந்தை, அது வாய் பேசாத குழந்தை, ஏன்னா சின்ன குழந்தையான கூட தீர்த்து வைக்கும், 2 வயசு குழந்தை என்னமோ பண்ணிருக்க, என்ன பண்ணிச்ச, விஞ்ஞான போதும், 3 வயசு குழந்தை ஞான சம்பந்த, 3, 2, 5, 5 வயசு குழந்தை குமர ஒருவர் பத்தீங்களா, அப்படி விளையாடு அப்படி விளையாடு, அப்ப 2 வயசுல பாடினது சிவஞான போதும், 3 வயசுல பாடினது தோருடைய சிவியன், 5 வயசுல பாடினது பூமியேவு செங்கமல புத்தேளும் தேரறிய பாமேவு தெய்வப்பழமறையும் தேமேவு நாதமும் நாதாந்த முடிவும் நவி தீர்ந்த போதமும் காணாத போதமாய் குரல் சுவாமி. அதனால நமக்கு வயது பத்தியே ஒண்ணும் இல்லை, 2 வயசும் பாடும், 3 வயசும் பாடும், 5 வயசும் பாடும், இவைங்களா. அதனால் வயது என்ன பண்றது, வயது வளர்ந்து என்ன பண்றது, ஒண்ணுமே. ஆதலால் அந்த குழந்தை செய்யுங்கள். சரிசாமி குழந்தை செய்யட்டும், நீங்க மெய்கண்டாரா இருக்கட்டும் அல்லது சுந்தரியான சம்பந்தரா இருக்கட்டும் அல்லது வந்து கோரூர் சுவாமியில இருக்கட்டும், வாய் ஊமையாச்சு எப்படி இந்த கழகத்தை தீர்க்கும்னா சார், நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க கவிதையை வாசிங்க, வாசிக்கும் போது அந்த குழந்தை என்ன செய்யும் தெரியுமா அப்படின்னா, என்ன செய்யும்னா, இல்ல ரொம்ப அருமை, மல்லார் தடம்புய வாணிகமைந்தன் தனக்கிசைய சொல்லாழமும் பொருளாழமும் கண்டால். நீங்க படிக்கும்போது அவரவருடைய அந்த கவிதைகளிலே நல்ல ஆழ்ந்த சொற்பொருள் நுணுக்கம் இருக்குமானா, அந்த குழந்தை என்ன பண்ணும் தெரியுமா, தலை அப்படியே அசைக்கும் மகிழ்ச்சினால. நீங்க பலே பலேம்பீங்க, அது சொல்லாது, வாய் சொல்லாது, ஆனா தலையே சிரிப்பா அசைக்கும். அது மட்டுமல்ல, முடி துளக்க கல்லார் புயம் உலகித்து அப்படி சொல்லணும் அப்படின்னு, அருமை அருமை அப்படின்னு சொல்லுமா, கைய அப்படின்னு சொல்லுமா, பாவம் கல்லார் புயம் புலகித்து உளம் களி தூங்குவன் மகிழ்ச்சியை காட்டி அது சொல்லுவான். அப்ப நீங்க என்ன தெரியலாம், உங்க செயல் உயர்ந்ததுன்னு வச்சுங்க. யாராவது ஒரு செயல் படிக்கும் போது அந்த குழந்தை காதல வாங்கிக்கிட்டு அழுது வடிஞ்சதுன்னா, உங்க கவிதையும் அழுது வடிஞ்சதுன்னு அர்த்தம் போறாங்க. என்ன பண்றது, அதனால இவ்வளவு பெரிய சங்க புலவர் பாடிய பாட்டை அது தேர்ந்தெடுக்கிற ஆள் யாருன்னு கேட்டா வயசும் கம்மி வாயும் ஊமை, ஆனா செயற்பாட்டுல காட்டும். நீங்க வந்து செயற்பாட்டுலதான் நீங்க வந்து ரசிகத்தன்மை எப்படி, பழைய காலத்துல எல்லாம் நீங்க அவங்களுக்கு வேண்டிய மதுரமணி பாடினார் அப்படின்னு வச்சுங்க, சில பேர் மதுரமணினா உயிர்னா முன்ன அங்க உட்கார்ந்து இருப்பாங்க அல்லவா, ஏறத்தால் அவர் 2-3 பாட்டு வரத்துக்குள்ள முன்ன வந்துருவாங்களே, எப்படி வருவாங்கன்னு கேட்டா தன்னை மறந்து வந்திருப்பாங்க, அவ்வளவுதான் நம்ம பண்ண முடியல. இப்படியாக இந்த குழந்தை என்ன செய்யுமா, இந்த மாதிரி அவர் யார் கவிதை படிக்கின்ற பொழுது நல்ல சொல்லாதம் பொருளாதம் மிக்க இருக்கிறதோ அந்த பாட்டிற்கு தன்னை மறந்து இது என்ன பண்ணும், அப்படி தன்னுடைய கையினாலே முகத்தினாலே அது ஜாடை காட்டு என்று சொன்ன உடனே அவ்வளவுதான். பின்பாவலர் எல்லாம் பெருவணிய குலமணியை அன்பால் அழைத்தேகி. ஆனா ஆண்டவன் சொல்லிட்டார் தலைமை பலவர், அதனால போனாரு. எந்த ஊருன்னு பார்த்தார், வணிகர் வீடு போய் அதுல எந்த வீட்டு குழந்தை இது மாதிரி இருக்கு, ஊமையா இருக்கு, ஆனா எது அது மாதிரி நல்ல இசைஞானம் எல்லாம் உடையதா இருக்குன்னு பார்த்தோன்னு ஒரு குழந்தை, அது யாரு, முருகப்பெருமான் தான். ஆகவே அந்த குழந்தைய போய் அழைச்சிட்டு வந்து இங்க வர்றது எங்க எங்க உடைய வாரியம் சொன்ன உடனே தலையாட்டிச்சு வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு வந்து உட்கார வச்சு இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா கவிதை படித்தாரலாம் படித்தாரலாம். அப்படி படித்த உடனே மகிழ்ந்தான் சிலர் சொல்லாட்சியை, சில சொல்லினுடைய அருமைப்பாட்டை பார்த்து அப்படியே அந்த குழந்தை அப்படியே மகிழ்ச்சியா இருந்தான், அருமையா இருந்தான். அப்போ அந்த பாட்டு சிறந்த பாட்டுன்னு அர்த்தம். மகிழ்ந்தான் சிலர் பொருளை, சிலது பொருள்நயம், சிலது சொல்நயம், என்னது பொருள்நயம், பொருள் ரொம்ப சிறப்பான ஆழமா இருந்ததுன்னு பார்த்து அதுக்கு மகிழ்ந்துதான் அந்த குழந்தை. இப்படியாக சொல்லாலம் பொருளாலம் இகழ்ந்தான் சிலர் சொல்வைப்பினை, சில செய்யுள் படிச்சாங்களா படிச்ச உடனே விளக்கண்ண குடிச்ச மாதிரி ஆயிட்டது. நீங்களா மூஞ்சு ஏன் சைக்கல?
இகழ்ந்தான் சிலர் சொல்வைப்பினை, இகழ்ந்தான் சிலர் பொருளை, புகழ்ந்தான் சிலர் சொல்லின்பமும் பொருள் இன்பமும்.
சில பாட்டுல சொற்களும் நல்ல ஆட்சியா இருக்கா, பொருள் ஆழமும் இருக்கும். அதுக்கு மிகுந்த பெருமகிழ்ச்சியை காட்டிதான் அந்த குழந்தை. இப்படியாக
திகழ்ந்தான் சிலர் சொற்றின்மையும் பொருத்தின்மையும் தேர்ந்தே.
சில இதுல இருக்கிற சொல் ஆட்சி முறைகள் இருக்குது, அதை பார்த்த உடனே ரொம்ப அருமையா இருந்தது, வன்மையா இருந்திருக்குது, அதையும் பார்த்து மகிழ்ந்ததாம். இப்படியாக அந்த குழந்தையை வைத்து தம்முடைய பாடல்கள்ல எது சிறந்தது எது சிறப்பற்றது என்பது தெரியுது. ஆனா அந்த முடிவு முடிவுக்கு அது ஒன்னும் மேல போகல. அதாங்க இருக்கிறது. அதாவது அவங்க என்னன்னா, ஒரு ஒன்று ஒன்று ஒரு ஐயம் இருந்ததுன்னு சொன்ன அதுக்கு தீர்வு கண்டால், தீர்வு கண்ட பிறகும் ஒரு ஐயம் வரக்கூடாது. பெரிய பொல்லாது இந்த குழந்தை சொல்லிவிட்டுது அப்படின்னு சொல்லிவிடுவாரு. சொன்னா அதாங்க தான் தப்பு. ஒரு முடிவுன்னு ஒன்னு எடுத்துட்டா அதுக்கு அடங்கணும். அது மாதிரி அந்த ஒரு முடிவுன்னு எடுத்தார்கள். அந்த குழந்தை எப்படி இருக்குது சொன்னதுல பார்க்கும்போது, அந்த மாதிரி என்ன குழந்தை எது பாராட்டிச்சு அதெல்லாம் சிறந்த கவிதைகள், எது எது பாராட்டுல நாம் மீண்டும் இதை விட்டுட்டு வேற மாதிரி எழுதுவோம் என்றுதான் எழுதினாங்க. தவிர பெரிய இதுதான் கிடக்குதான் சொல்ல போவோம். அதனால ஒன்று ஒத்துக்கொண்டா அதை ஒத்துக்கொண்டு அதை கடைபிடிக்கணும், அதான் அறம். அத மாதிரி இந்த குழந்தை எப்படி செய்ததுதான்
இப்படி இத்தன்மயனாகி கலை வல்லோர் தமிழெல்லாம் சித்தம் கொடுத்திரட்டும் திருவணிகன் தெருள் கீரன் முத்தன் தமிழ் கபிலன் தமிழ் பரணன் தமிழ் மூன்றும் அத்தன்மயன் அரியுந்தொரும் அரியுந்தொரும் எல்லாம்.
ஒரு மூன்று பேர் கவிதையில அந்த குழந்தை சொக்கி போட்டுதான். யாரு?
நக்கீரன், கபிலன், பரணர். மூன்று பேர் பார்த்து
பரணர். அதனால இந்த மூன்று பேருடைய கவிதையில அப்படியே அந்த குழந்தை என்ன பண்ணிதான் தன்னை மறந்துட்டான்.
அந்த மறந்ததுதான் அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, பொருள் அமைப்பிலேயோ சொல் ஆழத்திலேயோ சிறந்த கவிதைகள் பல, அதில் சிறப்பினும் சிறப்பாக இருந்த கவிதைகள் எது? இந்த மூவர் பாடிய
என்று அப்படி ஒரு முடிவுக்கு வந்தாரலாம். முடிவு வந்தாரலாம் சொல்லுவா. இந்த மாதிரி ஒரு வரலாறு ஏற்படுவதற்கு இருக்க, இதற்கு நம்ம திருவிழையாறு பானம் ஒண்ணுதான் சான்று. வேற எங்கே இந்த மாதிரி கலகம் வந்தது என்றோ, அது இந்த சிறு குழந்தைகள் இது மாதிரி சிறு குழந்தையான இந்த பெரியவர் தீர்த்து வைத்தார் என்றோ எங்கும் இல்லை. மாறாக சங்க காலத்தில் வளர்ந்த தமிழை பற்றி ஒரு கூற்று, அதை மட்டும் மனசுல சொல்லிட்டு நிறுத்திடுறேன் சரிங்களா. இன்னைக்கு சங்க காலத்தை பற்றி ஓரளவேனும் சில குறிப்பு தெரியும்னு சொன்னா, இறையனார் கலவியல்னு ஒரு நூல் இருக்கு, 60 சூத்திரம் உடையது. 60 சூத்திரம் எல்லாம் அகப்பொருள் சுவையாக இருந்த சூத்திரம், அகத்தினிகள் அது பாடிய. அந்த பாடியது பற்றி ஒரு வரலாறு உண்டு. அந்த வரலாறு அந்த நூல்லே இருக்குது. அதுவும் ஓரளவு அந்த வரலாறு அவ்வளவு பொருத்தம் இல்லைன்னு புலவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா வரலாறு என்ன தெரியுமா, சங்கப்புலவர்கள் எல்லாம் வாழ்ந்தாரலாம் 48 பேரும். திடீர்னு பஞ்சம் வந்துட்டு தான். வந்த உடனே பாண்டியன் எல்லா புலவரையும் கூப்பிட்டாரான். ஐயா, உங்களை பாதுகாப்பது தான் எனக்கு அறம், ஆனால் நாடு ரொம்ப வறுமையா இருக்கு, மற்றவங்களை எப்படியாவது நான் காத்துகிறேன். உங்களுக்கு புலவர் அப்படி இல்லை, யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாருன்னு பாடியிருக்கிறாங்க. யாதும் ஊரே யாவரும் கேள்வி. அதனால தயவுசெய்து நீங்க இந்த நாட்டை விட்டு வேறு நாடு சென்று இந்த பஞ்ச நீங்கணும்னா தயவு செய்து எங்க நாட்டுக்கு வந்துருங்க, உங்களை நான் பாவிக்கிறேன், இப்ப மட்டும் என்னால முடியலன்னு சொன்னானா. யாரு? புலவர்ல புலவர் பார்த்தாங்களா, சரி ஒரு நாடு வறுமையா இருக்கும் போது நமக்கு தான் எத்திசி சொல்லினும் அத்திசி சோறு, எங்க போனோம் யாரும் நமக்கு மதிப்பாங்க, கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அப்படின் போது போயிடுவோம்னு சொல்லுவோம். எங்க போனாங்களும் இருந்தாங்க. மீண்டும் அந்த பஞ்சம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச உடனே மீண்டும் எல்லா புலவர்களையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லா புலவர்களும் வந்தாங்க. வந்தா பாருங்க எப்படின்னா, எழுத்திலக்கணம் என்ற ஒன்றுல யாரார் சிறப்பு அப்படின்னா, அப்ப அந்த காலத்துல அப்படி ஒரு அமைப்பு இருந்ததுங்க. அது புலமையா எல்லாம் படிச்சிருப்பான், ஆனா ஏதேனும் ஒரு நூல்ல தனித்திறமை பெற்றிருப்பான். ஏன்னா ஏதேனும் அந்த நூல் பத்தி ஒரு சந்தேகம் கேட்டோம்னா அவரை கேளப்பா அப்படின்றாங்க. அப்படி இருக்கும், அப்படி இருந்த புலவர்.
அது போல இங்க எல்லாருக்கும் ஐந்து இலக்கணமும் தெரியும். ஆனா எழுத்து இலக்கணம் என்று ஒன்று கேட்கணும்னா இந்த ஆள் தான் சிறப்பு. சொல்லுலக்கணம் என்று இந்த ஆள் தான் சிறப்பு. யாப் இலக்கணம் சொன்னா இந்த ஆள் தான் சிறப்பு. அணி இலக்கணம்னா இந்த ஆள் தான் சிறப்பு. அந்த மாதிரி புலவர் தான் அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. இப்ப எது பாக்கி? எழுத்தது எழுத்து, சொல், யாப்பு, அணி, நாளாச்சு. எது பாக்கி போயிடுச்சுப்பா? பொருள். அதுதான் அகம் புறம் என்று ரெண்டு திறத்தல், அகவாழ்வு புறவாழ்வு. அந்த வல்ல புலவர்கள் யாரும் வல்லியா பார்த்தாராம். அதெல்லாம் இறையனார் கடவுள் உரையில இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. இதெல்லாம் இந்த வரலாறு, சங்க காலத்து வரலாறு கொஞ்சம் தெரியணுங்கிறதுக்காக சொன்னேன். அதனால பார்த்தாராம். பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப கவலை. என்ன கவலைன்னா, ஐயோ, எழுத்தும் சொல்லும் ஆராய்வதெல்லாம் பொருளை எறிவதற்காகத்தானே? அந்த பொருள் வல்லுநர் இல்லைன்னு சொன்னா எழுத்து சொல் தெரிஞ்சுதான் என்ன பயன் என்று அவனுக்கு பெரிய கவலையா. யாருக்கு? அரசனுக்கு கவலையினால. அவனுக்கு கவலைன்னு யார்கிட்ட போய் சொல்லலாம்? சோமந்தர கடவுள் தான். பாண்டியனுக்கு யார் பின்ன? சோமன் சொக்கநாதர் தான். அதனால பெருமானி, இப்படி எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், யாப்பதிகாரம், அநியதிகாரம் வந்தவர்களை கண்டேன். இந்த பொருளதிகாரம் வல்லுநர்கள் இல்லாம போயிட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன் என்று சொல்லிட்டு நீதான் அதை கவலையை தீர்க்கணும்னு விண்ணப்பித்தார். ஆண்டவன் சொக்கநாதரும் அரசனது கவலையை ஏற்று, அது கூட ஒரு அருமையானது, அந்த கவலைதானும் ஞானத்திடையதாயிற்று. கவலைன்னா சோத்து கவலையோ நாட்டு கவலையோ இல்லாமே ஞானம் அறிவு கவலையா இருக்கு. அதான் அக்கவலைதானும் ஞானத்திடையதாயிற்று, அதனை நாம் போக்குவோம் என்று கருதி ஒரு 60 சூத்திரம், அன்பினை இந்தனை அகந்தனை ஒளி என்று சொல்லிட்டு இறையனார் கலவியில் இருக்கிற 60 சூத்திரத்தை ஒரு செப்பேட்டில் எழுதி தாம் வீடு கட்டி வச்சுட்டார். கதையை கேளுங்க. அந்த மாதிரி வச்ச உடனே அந்த கோவில காலையில் எழுந்திரிச்ச உடனே கூட்டி மெழுகி எல்லாம் செய்வாங்கல்ல, அதுல தினமும் கூட்டணும் தினமும் மெழுகணும்னு தான் நியதி. ஆனா தீவழி தீவழி தான் கூட்டுறது. இதெல்லாம் மறந்துடணும். ஆமா, நியதி என்னமோ என்னது, தினமும் கழுவி ஒண்ணு இது பண்ணு தான். அது வந்து எனக்கு இல்ல, அதுல ரொம்ப அருமை. அதுல அதுல குறிப்பு இருக்குன்னு அந்த இறை நகலில, என்றும் அழகிடாதான் என்னைக்கு அந்த மாதிரி கழுவி கழுவி கோலம் போடாதவன் தெய்வ குறிப்பினாலே ஒரு நாள் இன்னைக்கு மெழுகு செய்யலாம்னு நினைக்கும் போது அந்த பீடத்தை எடுத்த உடனே இந்த 60 சூத்திரம் இருக்கு கண்டு, இது சொக்கநாதரே செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அரசண்டத்துல கொடுக்க, அவன் எங்க பெருமான் சொக்கநாதர் தாமியே அந்த 60 சூத்திரம் எழுதி கொடுத்திருக்காரு என்று சொல்லி அப்படி பொருளதிகாரம் தோன்றியது என்ற ஒரு வரலாறு சங்ககால கதையில உண்டு. அந்த இறையனார் கலவியலுக்கு உரை எழுதியது ஒரு நக்கீரர். அந்த நக்கீரர் தான் இந்த வரலாறுதான் சொன்னது. அதுல ஒரு அருமையான கருத்து, தலைச்சங்கம் என்ற ஒன்று இருந்தது. அதுல யார் இருந்தா கேட்ட? அகத்தியனார், தொல்காப்பியர், பனம்பாரனார் போன்ற 48 புலவர் இருந்தாங்களாம். அந்த சங்கம் எத்தனை ஆண்டுன்னு சொன்னா 4440 ஆண்டுகள் அந்த சங்கம் இருந்ததுதான். அப்ப பாடிய நூல்கள் எத்தனையோ கலரியாவிரை, எத்தனையோ நற்றினை, எத்தனையோ அகநானூறு, எத்தனையோ புறநானூர், அதெல்லாம் பண்ணாங்களாம். அந்த தலைச்சங்க காலத்துல எந்த எத்தனை இலக்கணத்துக்குன்னு நூல்றதுன்னு சொன்னா அகத்தியம், தொல்காப்பியம், மாபுராணம், பூதபுராணம், இசை நுணுக்கம். அப்போ புராணம் என்ற பெயரிலேயே இலக்கண நூல்கள் இருந்தனு தெரியும். சிவ சிவ வே எந்த நூல்லையும் இல்லை, இறையனார் கல்வியில்தான் இருக்கு. அப்ப அகத்தியம், தொல்காப்பியம், மாபுராணம், பூதபுராணம், இசை நுணுக்கம் என்று 5 நூல் இருந்தான் தலைச்சங்க காலத்துல. அதுல வந்து பாண்டியர் அல்ல, எல்லா வல்லுநர், அவரில் சிலர் கவியரங்கு ஏறுவரலாம், நல்ல பாடுறவங்களாம். அப்படி இருந்து தலைச்சங்கம் இருந்தது பல ஆண்டு இருந்து 4440 ஆண்டு இருந்தது. சோர்வு பட்டு முடிஞ்சு போச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் ஒண்ணுமே இல்லை. மீண்டும் சங்கம் தோன்றியது, 2 சங்கம் தோன்றியது. அது 3800 ஆண்டு இருந்துதான். கொஞ்சம் கவனிக்கணும். அந்த ஆண்டெல்லாம் முதல்ல சொன்னது என்ன? 4440. பின்னாலே இப்ப சொல்றது என்ன? 3800 ஆண்டு. அப்ப என்ன ஆட்சி இலக்கணம்னு கேட்டா, அந்த காலத்துல இடைச்சங்க காலத்துல அகத்தியமும் தொல்காப்பியம் மட்டும்தான் இலக்கணம் உள்ளா இருந்தான். எது போயிட்டு இருப்பா? மாபுராணம் பூதபுராணம் இசை நுணுக்கம் காணவில்லை போயிட்டு. அப்ப தலைச்சங்க காலத்திலேயே அந்த நூல் இருந்து தலைச்சங்க காலத்திலேயே அப்படியே போயிட்டு இதெல்லாம் அந்த நூல்லாம் தெரியுது. அதுல அப்ப பாண்டியர்கள் எல்லாம் ரொம்ப அருமையா கவியரங்கு ஏறி எல்லாம் பாண்டவங்க எல்லாம் இருக்கலாம். இது இருந்தது 3850 ஆண்டு போச்சு. அப்புறம் தமிழன் தூங்கணும், அதுவே தமிழன் தூங்கி தூங்கி எந்திருப்பாங்கன்னு தெரியுது. அதே என்னைக்குமே முடிச்சு போக மாட்டான், என்னைக்கும் தூங்கிட மாட்டான்னு தெரியுது. தெரியுது இல்ல நம்ம முன்னோரை பத்தி எத்தனையோ ஆண்டு நடுப்புற போயிருக்குது. அப்புறம் 3வது சங்கம் தோன்றுச்சான். அது எத்தனை ஆண்டுன்னு கேட்ட 1850 ஆண்டு. கொஞ்சம் அந்த ஆண்டை மீண்டும் பார்க்கிறேன். 4440, 3850, 1850. ஆகவே நம்முடைய உணர்ச்சி பார்த்தீங்கல்ல வளரல, தேயுதுன்னு தெரியுது. நம்முடைய உணர்ச்சி வளரவில்லை, தேய்கிறது என்று தெரிகிறது. இப்ப தேஞ்சே போயிட்டுது, அப்ப தேஞ்சிட்டு வந்தது, தேஞ்சிட்டு வந்ததுன்னு தெரியும், தேஞ்சிட்டு வந்திருக்கு. அப்ப என்ன நூல்னர் தொன்காப்பியம் மட்டும்தான் இருந்ததுதான், அகத்தியம் போட்டு அப்ப தோன்ற நூல் தான் இப்ப இருக்கிற 8 தொகை 10 பாட்டு 15 கணக்கு இந்த நூல் தான் என்று சங்க வரலாற்றை அந்த இறையனார் கல்வியில் ஒரு இடம் இருக்கு. இன்னைக்கு யாராவது சங்க காலத்தை எடுத்து ஆராய்ந்தாள் என்று சொன்னா இது எந்த அளவு உண்மை எந்த அளவு என்பது பத்தி இல்ல. இன்னைக்கு இருக்கிற எழுத்து மூலமா இருக்கிற ஒரு வரலாற்று கதை இதுலதான் இருக்கு. அப்போ அவ்வளவுதான், இந்த 3வது சங்கம் தோன்றது முடிஞ்சே போச்சு. அதுக்கப்புறம் சங்கம் தோன்றவே இல்லை. நாம என்ன பண்ணிட்டோம், அப்போ தலைச்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் முழுக்கே பாடிவிட்டோம். இன்ன வரைக்கும் இன்னும் மீண்டும் சங்கம் தோன்றும்படியான அளவுல யாரும் பாடுபடவும் இல்லை, சங்கம் தோன்றவும் இல்லை. அப்ப தமிழனுடைய உணர்ச்சி வளர்ந்து வளர்ந்ததிலிருந்து போய் 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 சுருங்குதே தவிர வளரவில்லை. இப்பொழுது சொல்லலாம், ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் கரையோரத்திற்கே ஓடினான்ங்கிற மாதிரி தேய்ந்தான் தேய்ந்தான் தேய்ந்தே போயினான். இப்ப எங்க சங்கம் தோன்றி மதுரை தமிழ்ச்சங்கம் இருக்கு, அது பேருக்குன்னு இருக்குது, பேருக்கு பாவம். ஒரு காலத்துல நல்ல வேலை செஞ்சது. இப்ப அல்ல சங்கு பாண்டியன்னு ஒருத்தர் இருக்கிறார், நல்ல உணர்ச்சியா இருக்கிறார், அது செய்ய நல்ல கட்டணம் எல்லாம் எழுப்பி எழுப்பி கல்லூரி எல்லாம் இப்ப வச்சிருக்கிறாங்க. சங்கம் இருக்குது, அந்த தமிழ்ச்சங்கமே தமிழ்ச்சங்கத்துல இப்ப என்ன ஒரு அமைப்புன்னா, அது மாதிரி வல்லுநர்களும் இல்ல. அப்படி வல்லுநர்கள் ஒரு சிலர் இருந்து தாம் அவர்கள் வல்லுநரா இருந்தாலும் மற்றவன் அந்த வல்லுநர்கள் ஒத்துக்க தயாரா இல்ல, ஏன்னா அவனும் வல்லுநரா இருக்கும். அதனாலதான் இப்ப சங்கமே தோன்றதில்லை. ஏன் இவர் யார் அவர் யார் அப்படிங்கிறான், அவன் படிச்சவன் அவன் யார் அவன் யாருங்கிறான், ஈக்குவல் டு யாரும் யாரும் இல்லாமல் போனோம். மீண்டும் எழுச்சியும் உணர்ச்சியும் உடையதாய், இங்க சொல்லப்படுகிற சொல்லாலம் பொருளாலம் ஆகியவற்றை உடையதாய், இலக்கண வரம்பிற்கு மீறாததாய், தமிழர் பண்பாட்டையே குறிக்கோளாக கொண்டிருப்பதாய், தெய்வத்தன்மை வாய்ந்ததாய் இருக்கிற நூல்கள் வளர வேண்டும் என்றால் இன்னொரு சங்கம் வரணும். அதுக்கு உரியார் யாரும் இல்லை, அவ்வளவுதான். இதெல்லாம் இறையனார் கல்வியல் உரையில் இருக்கிறது. என சங்கத்தார் கழகம் தீர்த்தேன்னு வரும்போது சங்கத்தை பத்தி கொஞ்சம் நம்ம நூல்ல என்ன இருக்குங்கிறதா தெரியணுங்கிறதா சொன்னேன். எனவே இப்ப சங்கப்புறவர்களுக்கெல்லாம் என்ன ஆயிட்டுது, அமைதி. என்ன அந்த வாய் ஊமையா இருந்த குழந்தை அருமையாக பாராட்டியதெல்லாம் நல்ல பாடல் என்றும் அது பாராட்டாத பாடல் எல்லாம் தீவை என்றும் ஒதுக்கி அந்த சங்கம் வளர்ந்தது. இதுதான் சங்கத்தார் கழகம் தீர்த்தது என்று சொல்லுங்கள். இப்படிப்பட்ட அருமையான அந்த வரலாற்றினை நாம் இந்த நினைவு கொள்வதற்கு ஏதுவாக நம்முடைய போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் உரிய குருமூர்த்திகள் இப்படி எல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த 3 நூலை வைத்தார்கள். இல்லை நம்ம இங்கே என்ன போறோம், அந்த தொல்காப்பியம் எல்லாருமே கேட்கிறாங்க என்னையா அந்த 3 நூல் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க என்ன. அது குருமூர்த்திகளுடைய திருவுள்ளம். ஒன்று இலக்கண வரம்பு, இன்னொன்று இன்னும் 2 நூல் சமய வரம்பு. அதை கூட பாருங்க ரொம்ப அருமையாக நம்முடைய பெரிய புராணம் சங்கம நூல் அடியார் வழிபாடு, திருவள்ளியார் புராணம் என்ன நூல் லிங்க வழிபாடு சோமந்தர பெருமான். அப்ப லிங்க வழிபாடும் அடியார் வழிபாடும் இன்னொன்னு பாக்கி என்ன, சங்கமம் தான் இப்ப பெரிய புராணம் ஆகி போச்சு, சங்கம்னாலும் அடியார் வழிபாடுனா ஒண்ணுதான். அப்புறம் சொக்கநாதர் இது வந்து யாரு, லிங்கம் அல்லவா, சொக்கநாதர் லிங்கம் ஆச்சு. குரு வழிபாடு. எனவே இந்த இரண்டின் வாயிலாக குருவாக இருக்கின்ற அவர்களை வழிபாடு செய்து நாம் இலக்கணத்தையும் படிச்சுட்டு வரும் இந்த மூணு நூலை. எனவே அவருடைய திருவடிகளுக்கு வணக்கம் கூறி இந்த திங்களிலே இந்த அளவிலே நாம் நிறைவேற்றோம்.